கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய இரட்சகர் கிறிஸ்து இயேசு மூலமாக நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்து மீண்டுமாக நம்ம இந்த வால்யூம் ஸ்டடிஸ்க்குள்ள கடந்து செல்லலாம். கடந்த வாரம் நாம புது சிருஷ்டியின் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நாம கடந்து வந்திருக்கிறோம். புது சிருஷ்டிகளினுடைய நியாய தீர்ப்பு. முதல் வகுப்புல, முதல் பாகத்தில் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நியாய தீர்ப்பு குறிச்ச சில பொதுவான கருத்துக்கள், நாம் அறிந்திருக்கிற விஷயங்கள், இதையெல்லாம் நாம் தியானிச்சு பார்த்தோம். ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் நியாயாதிபதியா பிதாவாகிய தேவனே இருக்கிறது நாம் அறிந்து கொண்டோம். அதே சமயத்துல அவர் நியாயாதிபதியா இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை அவருடைய குமாரன் மூலமாக கூட அவர் நடப்பிக்கிறார் என்பதை கூட நாம அறிந்து உணர்ந்தோம். அதே சமயத்துல சுவிசேஷத்துல புது சிருஷ்டிகளுடைய நியாய தீர்ப்பு, 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு, அதுல சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள், அது கூட நாம போன வாரம் நாம பார்த்திருந்தோம். இந்த வாரம் தொடர்ந்து நாம இந்த பாடத்துல நமக்கு மத்தியில புது சிருஷ்டிகளா இப்போ இந்த பூமியில அழைக்கப்பட்டு அந்த அமைப்புல சேர்க்கப்பட்டு தேவனால வழிநடத்தப்பட்டு வரும் பொழுது இந்த புது சிருஷ்டிகள் தங்களுக்குள்ளாக சில சமயங்கள்ல ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கிற விஷயம் நடக்குது. ரொம்பவுமே பொதுவான ஒரு காரியமா இருக்குது இந்த புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல. அந்த காரியம் குறித்து இந்த வால்யூம்ல பிரதர் ரசல் சொன்ன சில விஷயங்கள் நாம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்படி நாம் செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது? அதனுடைய பாதகங்கள் என்ன? இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு தெரிந்த பிரகாரமா பிதாவாகிய தேவன் மற்றும் அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசு இருவர் தான் இந்த புது சிருஷ்டிகளையும் கூட நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறாங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்தில். வசனத்துல நாம் ஏற்கனவே பார்த்தோம், யோவான் 5 அதிகாரம் 22வது வசனம், 27வது வசனம் படிக்கலாம் நீங்க. பாருங்க, அப்போ பிதாவாகிய தேவனே அதே சமயத்துல கிறிஸ்து இயேசு மூலமா இந்த புது சிருஷ்டியின் அமைப்ப, இந்த புது சிருஷ்டிக்களை நியாயம் தீர்க்கிறவர்களா அங்க இருக்கிறான். இது நம்ம ரொம்ப ஆணித்தரமா உணர்ந்து கொண்ட உண்மை. சபைய யார் தான் நியாயம் தீர்ப்பா? கண்டிப்பா பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு மூலமா அவர் பண்றது நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, இந்த பூமியில நாம இருக்கும் பொழுது, இந்த ஓட்டத்துல நிலைத்திருக்கும் பொழுது, புது சிருஷ்டிகளாக நாம ஒருவருக்கு ஒருவர் சில சமயங்கள்ல மற்ற ஒருவர் மேல சில நியாய தீர்ப்பு செய்யற விஷயம் இருக்கு. ஜட்ஜ் பண்ணுவது, மற்றவங்களை குறிச்சு நம்ம தீர்ப்பு சொல்லுவது. இது இந்த வார்த்தைக்கு முதல்ல ஒரு அர்த்தம் நம்ம தெளிவா பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். மற்றவங்களை நம்ம தீர்ப்பு செய்யறோம்னா என்ன அர்த்தம்? சகோதர சகோதரிகளை நம்ம நியாய தீர்ப்பு செய்யறோம்னா என்ன அர்த்தம்? அவங்களை நம்ம ஜட்ஜ் பண்றோம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, நாம மற்ற சகோதரர்கள் பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சு, மற்றவர்கள் மூலமா யார் மூலமா கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சு, காரியங்கள் வச்சு, அல்லது சகோதர சகோதரிகள் கிட்ட இருக்கக்கூடிய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம், அந்த கிரியைகளை பார்த்து, இல்லாட்டி அவங்க கிட்ட அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு அவங்களை பத்தி தேவனுடைய எண்ணம் தீர்ப்பு என்னவா இருக்கும்னு சொல்றது, ஒரு முடிவுக்கு வருவது. அப்படி இல்லாட்டி அவங்களுடைய எண்ணமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவது, ஒரு கன்ஃபார்மிட்டி கொடுக்கறது, ஒரு தீர்ப்பு சொல்றது தான் நியாய தீர்ப்பு நம்ம பார்க்கணும். புரிதுங்களா? பிரதர் அவருடைய பேச்சு பார்க்கிறோம், அவருடைய செய்கை பார்க்கிறோம், அவரை பத்தி சிலர் சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கும் போது தேவன் அவருக்கு இப்படித்தான் செய்வார், இந்த தீர்ப்பு நாம சொல்றது. அந்த சகோதரன் அந்த சகோதரி குறிச்சு தேவன் என்ன வச்சிருக்கிறார், அவருடைய சிந்தையில் என்ன இருக்குது, அவர் என்ன தீர்ப்பு செய்வார், நாம கெஸ் பண்றோம், சொல்வார். சில சமயங்கள்ல நம்ம நமக்குள்ள இருக்கிற சில வித்தியாசங்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வச்சுட்டு கூட நம்ம சொல்லலாம். அதாவது திரல் கூட்டம், இல்லாட்டி 2வது மரணம், இல்லாட்டி சபை, இப்படி கூட நம்ம சொல்றீங்க, எந்த ரைட்ஸும் கிடையாது. அதைத்தான் நம்ம பார்ப்போம். இந்த இதுதான் அந்த தீர்ப்புகள் பார்ப்போம். இல்லாட்டி சகோதரர்களுடைய அவர்கள் கிட்ட இருந்து வெளிப்படுற சில காரியங்கள் வச்சு அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய சிந்தையை கூட நம்ம முடிவு செய்யறது, அந்த சிந்தைக்கு ஒரு தீர்ப்பு சொல்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் அந்த ஜட்ஜிங் அதர்ஸ், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கான ஒரு விளக்கம் நம்ம சொன்னோம். பிராக்டிக்கலா ட்ரை பண்ணோம்னா அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இதுக்கு நமக்கு இது நம்மளால் முடியுமா? மற்றவர்களுடைய சிந்தை, மற்றவர்களை பற்றி தேவனுடைய சிந்தை, அதை குறித்து நாம ஒரு முடிவுக்கு வர முடியுமா? மற்றவர்களுடைய சிந்தை, அந்த சிந்தைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பத்தி நாம பேச முடியுமா? அது அதிகாரம் இருக்குதா? அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன? இந்த விஷயத்துல ஒரு புது சிருஷ்டிகளா இந்த மாம்சத்துல நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன? அப்போ வால்யம்ல பிரதர் சொல்லும் பொழுது இது நம்மளால் பண்ணவே முடியாத ஒரு காரியம், இதற்கு நாம தகுதிகள் பெற்று இழுக்கவே இல்லை, இதுக்கு நாம தகுதி அற்றவர்கள். ரெண்டு முக்கியமான காரணங்கள்னால, அந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் நமக்கு வந்து முற்றிலுமே அறியாம இருக்கிறோம், அறியவும் முடியாது. அறியாம இருக்கிறோம் அப்படின்னு அறிஞ்சுக்கலாமானா? அப்படி அறிஞ்சு கொள்ளவும் முடியாது. அந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, பிதாவாகிய தேவன் தேவன் நம்மிடத்துல அவர் பயன்படுத்துற ஒரு பிரமாணம், அன்பின் பிரமாணம். ஒவ்வொரு புது சிருஷ்டிகள் மேலையும் தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு கிரியை செய்யலாம் அதையும் நிச்சயமா நாம் என்ன பண்ண முடியாது, அனுமானிக்க முடியாது. இப்ப ஒரு சகோதரருக்கு ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை தேவன் அவருடைய அன்புல எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவார் நமக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா தேவன் எப்படி ட்ரீட் பண்றா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒரு ஒருத்தரும் அவங்க பெற்றுக்கொண்ட கிருபைகள், அவங்க பெற்றுக்கொண்ட ஆவியின் வரம், அவங்க பெற்றுக்கொண்ட வெளிச்சம், அதை வச்சு அவங்களுக்கு சில காரியங்கள் அவர் பண்ண. இவ்வளவு சத்தியம் கேட்டு நீங்க இப்படி பண்றீங்களா, இவ்வளவு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களா, அது வந்து தேவன் தான் கரெக்டா ஒரு வரையறை கொடுக்க முடியும். அப்போ ஒரு ஒருத்தரை பத்தி நாம சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இந்த தேவன் அவருடைய அன்பை எந்த அளவுக்கு பயன்படுத்தி பிரயோகிச்சு ஒரு ஒருத்தருடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பார், மறுபடியும் வாய்ப்புகள் தருவார், இல்லாட்டி வாய்ப்புகள் தர மாட்டார், இந்த விஷயம் வந்துட்டு நாம அனுமானிக்க நம்மளால முடியாது. தேவனுடைய அன்பு சகோதர்கிட்ட எந்த அளவுக்கு இடம் கொடுக்கும் எனக்கு தெரியாது, அது தேவனுக்கு மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவன் மாத்திரம் தான் அந்த சகோதரன் பத்தி கிளியர் அவருடைய ஸ்கெட்ச் வச்சிருப்பார், இவருக்கு எவ்வளவு பலவீனங்கள், இவருக்கு எவ்வளவு நம்ம மன்னிப்பு கொடுக்கலாம், இவருக்கு எவ்வளவு கிருபை கொடுக்கலாம், அந்த விஷயம் தேவன் தான் அது வச்சிருப்பார். அது நமக்கு தெரியாது. ஒரு சகோதரர் முழுக்க நம்மளால் நிதானிக்க முடியாது, அவர் விஷயத்துல தேவனுடைய அன்பையும் நிதானிக்க முடியாது. கண்டிப்பா அப்போ நம்மளால தேவன் குறிச்சு அந்த சகோதரன் குறிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது, தீர்ப்பு செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அநேக சமயங்களை நாம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம குறிச்சே நாம என்ன பண்ண முடியாது இல்லைங்களா? ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நாம் நிறைய தவறுகள் செய்யறோம், பலவீனங்களுக்குள்ள போயிடுறோம். தேவன் நம்மளை மன்னிச்சுட்டார் இல்ல மன்னிக்கல, மன்னிக்க மாட்டார் உறுதியா சொல்ல முடியுமா? பாத்தீங்களா, நம்ம விஷயத்திலேயே எடுத்துட்டா. ஏன்னா நாம எவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறோம், நாம எவ்வளவு வெளிச்சம் பெற்றிருக்கிறோம், அதுக்கு உண்மையா தான் நடந்திருக்கிறோமா? நடக்கலைங்க போது இதுக்கு தேவன் எந்த அளவுக்கு மன்னிப்பு செய்வார், எந்த அளவுக்கு கிருபை காமிப்பார், நம்ம விஷயத்துல நாம ஒரு நிதானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம விஷயத்துல என்ன பண்ண முடியாது? சில சமயங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது இங்க சொல்றார், என்ன சொல்றார் அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் உங்களுக்கு, மெனி நம்மள அநேகர் சொல்றார், எய்தர் ஜட்ஜ் தம் தெம்செல்ஃப் டூ சிவியர்லி ஆர் டூ லீனியன்ட்லி. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்மள அநேகர் நம்மை குறிச்சே நிதானிக்கும் பொழுது ஒண்ணு ரொம்ப அதிகமா நினைச்சிடுறோம், இல்லாட்டி ரொம்ப லோவா நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்ப என்னை பத்தி நான் நினைக்கிறேன்னா, சார் நான் பண்ண தப்புக்கு தேவன் என்னை மன்னிக்கவே மாட்டார், அது எக்ஸ்ட்ரீம். தெரியாது தேவன் எம்மே எனக்கு எவ்வளவு அன்பு வச்சிருப்பார், எனக்கு எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பார் எனக்கு தெரியாது. ஆனா சில சமயங்களை நம்ம அநேக சமயங்கள் இப்படித்தான் எடுக்கிறோம், அநேகர் இந்த ஒரு காய்க்குதான் வருது, தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அதனுடைய ஆழம், அகலம், நீளம், அது புரியாம, இல்ல எனக்கு வாய்ப்பு இல்ல, என்னால முடியாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு குற்ற உணர்வுலயே நம்முடைய ஓட்டத்தின் நாட்கள நிறைய குறைச்சுக்கிறோம், பிரயோஜனப்படுத்திக்கிறது, அது ஒரு சாத்தனுடைய வஞ்சனை நம்ம பார்க்கணும். அது எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் தான் எடுக்கணும் நாம. அப்படி இல்லாட்டி என்னன்னா, குற்றம் செய்யலாம், தேவன் நம்மளை கண்டிப்பா என்ன பண்ணிடுவார், மன்னிச்சிடுவார்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இரக்கத்தை விருதாவா நினைச்சு துணிஞ்சு குற்றம் செஞ்சுட்டு ஆனா அதுக்கு ஒரு நல்ல காரணம் வேற சொல்லிடுவான். இல்ல தேவன் எப்ப போனாலும் என்ன பண்ணுவான், நம்மள மன்னிப்பார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லீனியண்டா கூட நடந்துக்கிறோம். நம்ம விஷயத்துல நம்ம விஷயத்துல அந்த ஒரு நிலையான நிதானம் கூட நம்மளால பண்ண முடியல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது சகோதர சகோதரர்ல கண்டிப்பா மற்றவங்க விஷயத்துல இப்ப நாம என்ன பண்ண முடியாதுன்னா வந்து உட்காந்து இல்ல தேவன் உங்களுக்கு இப்படித்தான் பண்ணுவார் அப்படித்தான் பண்ணுவார் உங்களுக்கு இதுதான் நடக்கும் உங்களுக்கு அதுதான் நடக்கும் நீங்க இப்படித்தான் நீங்க அப்படித்தான் நாம வந்து சொல்வது என்று சொல்லும் பொழுது அது இயலாத காரியம். சோ இந்த ரெண்டு காரணங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு குறிச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படி இருக்கிறதுனால இது இந்த மற்றவர்களை நாம் நியாயம் தீர்கிற விஷயத்துல நாம தகுதியற்றவர்களா இருக்கோம், அது நம்ம செய்யவும் கூட அங்க முடியாது. சோ இந்த ஒரு குறைபாடு நம்ம இடத்துல இருக்கிறதுனாலதான் அறிய தேவன் ரொம்ப ஞானமா அவருடைய வசனத்துல நம்ம கிட்ட சொல்றார். எப்படின்னா தேவன் வாக்குத்தத்தமே கொடுத்திருக்கிறார், இந்த அழைப்புல நாம் உண்மையா ஓடி முடிச்சோம்னா முதலாம் உயர்த்ததல்ல வருவோம். அப்படி முதலாம் உயர்த்ததல்ல பங்கு பெறுகிறவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சியில் இந்த உலகத்தையே என்ன பண்ண போறாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. தூதர்களையும் என்ன பண்ணுவாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. அந்த அழைப்பு தான் நாம் அழைக்க போட்டுடுவோம். அப்படி இருந்தும் தேவன் என்னத்தான் சொல்றாருன்னா, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க மற்றவங்களை என்ன பண்ண வேண்டாம். உடனே நம்ம அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியல, இல்ல நான் ட்ரைனிங் தான் எடுக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரைனிங் இல்ல நம்ம பார்க்கணும். என்னன்னா ஆயிரம் வருட அரசாட்சியில அந்த வாக்கு தத்துவம் நமக்கு இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகளே, தேவன் வசனங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த பூமியில இருக்கும் பொழுது அதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் தான் சொல்றாரு. ஏன்னா அதை செய்து பார்ப்பதற்கு நமக்கு தகுதி அங்க இல்ல. ஏன்னா குறைவான ஞானம். அப்போ அதை வைத்துக் கொண்டு நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. அதை அவர் சொல்லும் பொழுது சில எச்சரிப்பு கூட கொடுக்கிறார். மத்தையில இப்ப கூட படிச்சோம், படிங்க நீங்க வசனம், முக்கியமான வசனம் மத்தேயு 7 அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் படிங்க.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
இல்லைங்களா, அப்போ ஏனெனில் அங்க எச்சரிப்பு அவர் கொடுக்கிறார், மற்றவர்கள் நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள்னா டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் அவ்வளவுதான் சொல்றாரு. அது சொல்ல போது ஒரு எச்சரிக்கை எப்படி கொடுக்குற அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க குற்றவாளிகளை தீர்க்காதீங்க சொல்லிட்டு விட்டுடுக்கலாம். ஆனா நம்மளுடைய சுபாவம் பத்தி தேவனுக்கு நல்லா தெரியும். விழுந்து போன மனுக்குலத்தினுடைய சுபாவம் மற்றவங்களை குற்றவாளிகளா தீர்க்கிற விஷயத்துல எவ்வளவு பலவீனம் ஆகுங்கிறது தேவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு செக் வைக்கிறாரு, அங்க ஒரு எச்சரிப்பு வைக்கிறாரு. அமைதியா முதல் வசனம் மாத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுக்கலாம், தேவன் பண்ணாத நீங்க அது தப்பு உங்களால முடியாது சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அதையும் மீறி நாம் செய்யும் பொழுது நீங்க செய்யக்கூடியவர்களான நிலைமையில இருக்கிறீங்க. நீங்க பலவீனமான விழுந்து போன சுபாவத்துல அது எவ்வளவு இந்த குணம் இருக்கும் அப்படிங்கிற தேவனுக்கு தெரிஞ்சனால்தான் அவர் சொல்றாரு 2 வசனத்துல சொல்லும் போது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும். இப்பதான் நமக்கு அந்த சீரியஸ்னஸ் அங்க உணர்றோம். தீர்க்காதீங்க நம்ம சொல்லிட்டாரு, ஆனா நம்ம அதை கேட்க போறது இல்ல, தீர்ப்போம். ஆனா அப்படி தீர்த்தீங்கன்னா இப்ப சொல்றாரு எச்சரிப்பு, அதன் படித்தான் நான் உங்களை என்ன பண்ணுவேன், நான் உங்களை நான் தீர்ப்பேன். இது ஒரு எச்சரிப்பா அவங்க சொல்றாரு. ஏன்னா அது அவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு விஷயம். நமக்கே தெரியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு காரியங்கள் இந்த செய்யறோம், நேற்று வரைக்கும் நாம கூட செய்யறோம். எல்லாரும் கூட நம்முடைய ஒரு விஷயத்துல மற்ற சகோதரர்கள் மற்ற சகோதரிகளை சில சில பலவீனங்கள் சில சில தவறுகள் சில சில அறியாமைகள்ல ஒரு முடிவுக்கு நாம சொல்றோம். ஆனா அது நமக்கு அங்க பண்ணவே முடியாத ஒரு விஷயம். இன்னும் லூக்காலை கூட 6:38 படிங்க, அதே வசனத்தை சொல்றாரு. லூக்கா 6:38 இல்லைங்களா, நீங்க இதெல்லாம் எச்சரிப்பு. தேவன் சொல்றாரு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரணுமா, அப்ப நீங்க மற்றவங்களை நீங்க பாருங்க எப்படி நடந்துக்கணும் நீங்க, இல்லைங்களா. அப்போ இது ஒரு எச்சரிப்பு மூலம் சொல்றாரு. அதே தான் மத்தியில பரலோ பரமண்டல ஜபங்கள்ல சொல்லும் பொழுது கூட என்னதான் நம்மள ஜபிக்க சொல்றாரு தண்ணி இடத்துல அப்படின்னா, நம்முடைய குற்றங்கள் நீங்க மன்னிங்கன்னு ஜபிக்கும் போது என்ன சொல்றாரு, மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல அவர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு, நீங்க இப்படி ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு, இல்லைங்களா. அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறனோ அது போல நீங்க என்னையும் மன்னிங்க அப்படின்னு நம்மளே யாருக்கிட்ட கேட்கிறோம், கேட்டுட்டு நம்ம எப்படி எல்லாம் மற்றவங்க கிட்ட மன்னிக்கிறோமா இல்லையா, நியாயம் தீர்க்கிறோமா இல்லையா, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய பிரேயர் யார்ட்டா இருக்கும்னு சொல்றாரு. தேவன்கிட்ட நம்மளே பெடிஷன் வச்சிருந்தா, மற்றவங்கள்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன் நீங்க பாருங்க, அதன்படி நீங்க எனக்கு பண்ணுங்க. அவ தேவனுக்கு கூட அங்க சொல்றாரு, நான் கூட அப்படித்தான் செய்வேன், நீங்க உங்க எந்த அளவு வளர்க்குறீங்களோ உங்களுக்கு நான் என்னதான் பண்ணுவேன் அந்த அளவு. சோ இதுல எச்சரிக்கை, ஏன் எச்சரிப்பு தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, தெரியும் தேவனுக்கு இது ரொம்ப மோசமான ஒரு ஒரு குணலட்சணம் புது சக்திக்கு. அது விழுந்து போன சுபாவத்தை அவங்க மேற்கொள்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பலவீனம் இருக்கும், அதுக்கு அவங்க தகுதியே இல்லை அந்த மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற விஷயத்துல. ஆனா செய்வாங்க. இப்ப அவங்களை செய்ய விடாம இருக்கும்னு என்ன ஒரு லைன் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ உங்களுக்கு நான் அந்த அளவு தான் அங்க அளப்பேன். அப்போ சகோதர சகோதரர்கள், இதனுடைய தீவிரம் வந்து நமக்கு அங்க தெரியுது. ஏன் தேவன் இப்படி அங்க சில கண்டிஷன்கள், சில கண்டிப்பான வார்த்தைகள் அங்க கொடுக்கிறார்? அது நம்மை வருத்தப்படுவதற்கு இல்ல சகோதர சகோதரி. தேவனுடைய திட்டத்துல நம்ம பார்க்கும் போது நாம் எல்லாருமே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஆனா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தாலும் தேவன் நம்மளை புறக்கணிக்கல, மாறாக அவருடைய குமாரன் மூலம் அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளை மீண்டும் அவரிடத்துல சேர்த்துக் கொள்றார். நம்மை மீண்டும் அவருடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்றதுக்கு தான் திட்டம் வச்சிருக்கிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா தான் இருக்கிறோம், ஆனா விட்ட தேவன் கைவிட போறதில்ல. கர்த்தர் இயேசு மூலமா நம்மளை அவருடைய குடும்பத்துல மீண்டும் சேர்க்கிறதுக்கு தேவன் இறக்கம் கிருபை எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா கீழ்ப்படியாமின் பிள்ளையாவே சேர்க்கறதுக்கு இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களை சேர்த்துக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வித்தியாசம் காமிக்கணும். என்னன்னா, இந்த மாதிரி கீழ்ப்படியாமை காண்பிச்சுட்டு அதன்படி வரக்கூடாது, மாறாக அந்த அன்பின் பிரமாணத்துல வளர்ந்த பிள்ளைகளா அவங்க தங்களை காண்பிச்சாதான் மீண்டும் அவங்களை தன்னுடைய குடும்பத்துல அவர் சேர்த்துக் கொள்வதற்கு அங்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டி இந்த ஒரு விஷயத்துல அந்த மனமாற்றம் அவங்க ரொம்ப காண்பிக்கணும். அந்த அன்பில், சகோதர அன்பில் அவங்க தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க வளர்ச்சி அங்க காமிக்கணும். அப்போ வசனத்துல சொல்ற, என்னுடைய பிதாவினுடைய பரலோகத்திலே சொல்றார், வசனம் நீங்க படிங்க, யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். அந்த வாசஸ்தலங்கள் பாயிண்ட், அநேக வாசஸ்தலங்கள், பிதாவினுடைய வீடு பரலோகம், அநேக வாசஸ்தலங்கள் என்ன குறிக்குது? அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அநேக நிலைகள், கரெக்ட் இல்லைங்களா? ஜீவிக்கக்கூடிய அநேக நிலைகள் இருக்குது. ஆனா அதுல நம்ம ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு இல்ல குழந்தைகளா நம்ம வளர்ந்து அந்த அன்பினால கட்டப்பட்டவர்களா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஒரு மகிமைக்கு தேவன் நம்மளை மாற்றுகிறார். அதான் நம்ம ரொம்ப சிம்பிள், கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் தான் நம்மளை மீண்டும் சேர்க்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆனா கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாவே இல்லை, அதற்கு முன்னாடி அந்த நிலைமையிலிருந்து மகிமையின் மேல மகிமை அடைந்து இல்லைங்களா, ஒரு மனமாற்றம் காண்பிச்சு, அன்புல ஒரு முதிர்ச்சி காண்பிச்சு, தேவன் எதிர்பார்க்கிற லெவல் காண்பிச்சு, அதற்கப்புறம் அந்த மிகப்பெரிய மகிமைக்கு அவரு நம்மை உயர்த்தரா நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு அன்புல, இந்த அன்பின் ஆவி ஒரு புது சிருஷ்டி வளர்த்தி கொள்வதற்கு அவர் தயார் இல்ல, மாறாக மற்றவங்களை மேல நியாய தீர்ப்பு செய்யறது, தீர்ப்பு செய்யறதின் மூலம் அந்த வேற ஒரு ஆவித்தான் அவர் காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அவர் தேவனுடைய கிருபையில் இன்னும் வளர்ச்சி அடையல, பிதாவினுடைய சாயலுக்கு அவர் வளருவதற்கு அவர் முயற்சி செய்யல, கிறிஸ்து இயேசுவை உண்மையாகவே அவர் பின்பற்றுவதற்கு பிரயாசம் எடுக்கல. இது எல்லாம் தான் புரிகிறது. அதாவது அன்புல, அந்த கிரேசஸ்ல வளரணும், கிருபையில வளரணும். நாம அதை விட்டுட்டு இப்படியே தான் இருக்கிறோம், மற்றவங்களை தீர்க்கிற விஷயம்னா, இது என்ன காமிக்குதுன்னா, பிதாவின் சாயல் குறிச்சு நம்ம அவ்வளவு வருத்தப்படுறது இல்ல, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கல அவ்வளவு சீரியஸ்னஸ் இல்ல. ஆனா இப்படி இருந்தோம்னா கண்டிப்பா இந்த திரைக்கு அப்பால் நம்ம போறது ரொம்ப கஷ்டம், அதுதான் நம்ம அங்க பாக்குறோம். அப்போ பிதாவினுடைய சாயல் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது, எப்படித்தான் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்மளுடைய செய்கை, சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாவற்றிலையுமே அதான் நம்ம என்ன சொல்லணும்னா, ஜெனராசிட்டி ஆஃப் தாட், வேர்ட் அண்ட் டீட் டுவர்ட் ஹிஸ் ஃபெலோஸ், நம்மோடு கூட இருக்கிற உடன் வேலையாட்கள், உடன் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில சிந்தையில பேச்சுல செய்கையில ஜெனராசிட்டி எந்த அளவுக்கு காண்பிக்கிறோம், அன்பின் நிமித்தம் எவ்வளோ ஜெனராசிட்டி காண்பிக்கிறோமோ அது வெளிப்படுத்தும். நம்ம தேவனுடைய சாயல்ல எந்த அளவுக்கு வளர்றோம், அது என்ன ஜெனராசிட்டி ஆஃப் தாட் டீடு அப்படின்னா, ஜெனராசிட்டி நல்ல ஒரு வார்த்தை தமிழ்ல நம்ம சொன்னோம்னா பரந்த மனப்பான்மை. நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில சில காரியங்கள் நாம் நடப்பிக்கும் பொழுது அவர்களை குறித்து நம்முடைய சிந்தையில எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு மனப்பான்மை நாம் வச்சிருக்கோம் சிந்தையில, அதே சமயத்துல பேச்சில் எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு மனப்பான்மை வச்சிருக்கிறோம் செய்கையில, இதுல எல்லாம் அந்த ஜெனராசிட்டி ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்கு அங்க லிமிட்டட் இல்லை, பறந்து விரிஞ்ச மனப்பான்மை. ஏன்னா நம்ம சில சமயங்கள்ல சில வசனங்கள் நினைவுல வைக்கணும், நாம தேவ அன்புல வளரணும் அப்படி சொல்லும் போது தேவ அன்பினுடைய லிமிட் நமக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரியவே தெரியாது, ஆனா அதுக்குதான் நம்ம வளரணும் நம்ம சொல்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப அந்த அன்புல நம்ம வளர்றோம்னு சொல்லும் போது அதுக்கு அந்த நீளம் அகலம் ஆழம் ரொம்ப 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 பெருசு அப்படி காண்பிக்கிறோம். அதுல காண்பிக்கிறதுல தெரியும் தேவ ஸ்தாயில்ல எந்த அளவுக்கு நாம் அங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த மற்றவர்களை நியாயம் தீர்கிற விஷயம் பத்தி அங்க பேசும்போது பிரதர் ரசல் மறுபடியும் அங்க சொல்றார், இந்த ஆவி ஒரு புது சிருஷ்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அது எதை காமிக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட கிறிஸ்துவின் ஆவி இல்லை. அதிகமா நாம அன்றாட வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டிய மற்ற புது சிருஷ்டிகளை சில காரியங்கள் நிமித்தம் நியாயம் தீர்க்கிறவர்களா காணப்படுகிறோம் என்றால் அது எதை காமிக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு உங்ககிட்ட கிறிஸ்துவின் ஆவி ஊறவில்லை வளரவில்லை. நீங்க கிறிஸ்துவின் ஆவியில வளரல, மாறாக வேற ஒரு ஆவியில தான் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப நம்ம பாக்குறோம் கண்டிப்பா கிறிஸ்துவின் ஆவி நம்ம இடத்துல இல்லைன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஆகுவதே முடியாது. வசனம் நீங்க படிச்சீங்கன்னா ரோமர்ல 8:9 வசனம் படிங்க. அப்போ இங்க வால்யூம்ல ஒரு வாசகம் படிச்சு காமிக்கணும் உங்களுக்கு. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ரசல் சொல்றாரு என்னன்னா, நம்ம அதிகமா நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறோம், அந்த ஆவி தான் நமக்கு அதிகமா இருக்குதுன்னா அது எதுக்கு அறிகுறி அப்படின்னா, நமக்கு கிறிஸ்துவின் ஆவி வளரலங்கிறதுக்கு அறிகுறி. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கோங்க சொல்றாரு. அது பாருங்க, வி ஆர் பெர்சுவேடட் தட், நம்ம என்ன நிதானிக்கிறோம் என்றால், தி மோர் ஸ்பீடிலி திஸ் ஃபேக்ட் இஸ் ரியலைஸ்டு, இந்த உண்மையை எவ்வளவு வேகமா நம்ம உணர்ந்து கொள்கிறோமோ. எந்த உண்மை அப்படின்னா, அதிகமா நியாய தீர்ப்பு செய்யறோம் அப்படின்னா நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியே வளரல அப்படிங்கிற இந்த உண்மையை எந்த அளவுக்கு வேகமா உணர்ந்து கொள்கிறோமோ, வில் ப்ராக்ரஸ் தி கிரேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி சொல்றார். எவ்வளோ வேகமா இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறோமோ அவ்வளோ வேகமா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அந்த வேகத்துக்கும் இந்த வேகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அங்க இருக்குது. ஆனா இந்த வேகம் நம்ம எடுக்கணும்னா அந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். அந்த உண்மை என்ன உண்மை அப்படின்னா, அதிகமா நியாயம் தீர்க்கிறோமா நம்முடைய சகோதர சகோதரிகளை தேவனுடைய காரியத்துல எல்லா விஷயத்திலயும்? அப்ப கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள அங்க இல்ல, வேறு உலக ஆவி தான் இருக்குது. இது உணர்ந்து எச்சரிப்படையும் பொழுது கண்டிப்பா அது உதவும் நமக்கு மகிமையின் மேல மகிமை சீக்கிரமா அடையிறது. எதுல அப்படின்னா சகோதர அன்புல வளர்வதுல அங்க நமக்கு அங்க காண்பிக்க சொல்றாரு. ஆனா அநேகர் புரிஞ்சு கொள்றது இல்ல இந்த விஷயம். இன்னைக்கு நாமளே இங்க இருந்து பேசுறோம், ஆனா சரியான விதத்துல நம்மை நாமளே நிதானிக்காம கூட இருக்கலாம். நாம் கூட அநேகரை நிறைய நிறைய சமயங்கள்ல நியாயம் தீர்த்துட்டு இருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு இந்த ஒரு மோசமான குவாலிட்டி எனக்குள் இருக்குது என்று சொல்லி கண்டுபிடிக்காம நானே கூட இருக்கலாம். அதான் சொல்றாரு, நிறைய பேர் இதை உணர்ந்து கொள்றது இல்ல. எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்றது இல்ல என்னன்னா, நம்ம அநேக சமயங்கள நம்ம சகோதரர்களை ரொம்ப கடினமா நியாயம் தீர்க்கிறோம் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு கடினமா நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, ஒருவேளை அதே மாதிரி தேவன் உங்களை நியாயம் தீர்த்தா நீங்க ராஜ்யத்துக்குள்ளேயே போக மாட்டீங்கன்னு சொல்றோம். ரொம்ப இருக்கிற மனசு, ரொம்ப குறுகிய வட்டம், ஒரு குறுகிய மனப்பான்மை தான், அந்த பரந்த மனப்பான்மை இல்லை சிந்தையில பேச்சில செய்கையில. அப்ப இந்த குறுகின விஷயத்துல இருந்துட்டு சகோதரர்கள் குறிச்சு நம்ம சில விஷயங்கள்ல நம்ம நியாயம் தீர்க்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள நம்ம உடன் சகோதர சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை நம்ம எந்த அளவுக்கு பண்றோம்னு சொல்றாருன்னா, நம்ம பண்ற மாதிரியே தேவன் நம்ம கிட்ட நியாயம் தீர்ப்பண்ணார்னா நம்ம யாரும் ராஜ்யத்துக்கு போக மாட்டோம் சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்ம பண்றோம் சொல்றாரு. நான் வசனம் படிச்சு காமிக்கிறேன் அந்த வாசகம், பட் ஃபியூ ஆஃப் தி லார்ட்ஸ் பீப்புள் ரியலைஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் தே ஜட்ஜ் அதர்ஸ். நம்ம மற்றவங்க எந்த அளவுக்கு நியாயம் தீர்க்கிறாங்கிற விஷயத்த அநேகர் புரிஞ்சு கொள்றதே இல்லை. அண்ட் வித் ஹார்ஷ்னஸ் விச் இஃப் அப்ளை டு தம் பை தி லார்ட், அவங்க எந்த எவ்வளவு கடினமா மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறார்களோ அந்த கடினத்தை ஒருவேளை தேவன் நமக்கு அப்ளை பண்ணா என்ன ஆகுது சொல்றாருன்னா, would surely bar them from the kingdom. கண்டிப்பா ராஜ்யத்துக்குள்ள நம்மள பிரவேசிக்க கூடாது. அந்த அளவுக்கு கடினமா நாம மற்றவங்களை சொல்றோம். இந்த பலவீனமான சரீரத்துல இருக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி வஞ்சனைகள் வரலாம் எடுத்தா சொல்றாரு. அந்த வஞ்சனையில இன்னும் கூட சொல்றாரு, சில சமயம் அந்த வசனத்தையே ரொம்ப தப்பா எடுத்துக்கிற சொல்றாரு. என்னன்னா, அதாவது சகோதரர்களை பற்றி நீங்க தீமையா நினைக்காதீங்க, அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. அதே சமயத்துல நீங்க அளக்குற அளவின் படியே மற்றவங்கள் தேவன் கூட நமக்கு அளப்பார் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்தை ஆதாரமா கொண்டு நம்ம ஒரேடியா மற்றவங்களை கண்டுக்காம இருந்தா தப்பா போயிடும். அதனாலதான் ஓரளவுக்காவது நாம என்ன பண்றோம், சில விஷயங்களை கண்டிக்கிறோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க, சொல்றாரு. தெரியல எந்த அளவுக்குன்ட்டு, புரியுதுங்களா? நம்ம அளக்குற அளவின் படிதான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராமா, அளப்பாராமா. அதனால மற்றவங்களை பத்தி கண்டுக்கவே வேண்டாம் இல்லைங்களா. அப்படி சொன்னா அது நல்லதா கெட்டதா? நல்லது இல்ல இல்லைங்களா. அப்படி போயிருக்கூடாதுன்னு தான் பிரதர், ஓரளவுக்காவது நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பண்றதாக பிரதர் சொல்றாரு. நிறைய பேர் இந்த மாதிரி வசனத்தை டீல் பண்றீங்க, அதுக்குன்னு ஒரேடியா விட்டா பிரதர் நல்லது இல்ல, தவையில எல்லாம் போயிடும். அதனாலதான் நாங்க ஒரு லிமிட்டா நம்ம பண்றோம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மை அது இல்ல. ஏன்னா கர்த்தர் இந்த வசன சொல்லி 2000 வருஷமாச்சு, சொன்ன அளவுல 20% கூட யாருமே என்ன பண்ணல, அதுக்குள்ள என்னமோ 100% செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல. ஏன்னா நம்ம சுபாவம் வந்துட்டு எப்படின்னா அந்த ஆவிக்கு விரோதமாவே தான் இருக்குது. அவ்வளவு சீக்கிரத்துல தேவன் வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிறது இல்ல, அப்படியே டெட் அகேன்ஸ்டா தான் இருக்குது. அப்படி சொல்லும் போது நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நினைக்காதீங்க. நீங்க என்னமோ ரொம்ப தாராளமா, ரொம்ப அமைதியா, ரொம்ப அன்புல, எதையுமே கண்டுக்காம அது டேஞ்சருக்கு போனா கற்பனை பண்ணிட்டு இருக்காதிங்க. அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு போறதே இல்ல. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டி எடுத்து விழுந்து போயிடாதீங்க இல்லைங்களா. ஆமா, அப்ப தேவன் அந்த கர்த்தர் இந்த வசனம் சொல்லி 2000 வருஷம் ஆனா கூட கொஞ்சத்தா கீழ்படிஞ்சிருக்கிறோம், இன்னும் அதிகமா கீழ்படிக்கணும், ஜபத்தினால முயற்சி செய்யுங்க, அதுதான் அவர் அங்க சொல்றாரு. அப்ப இந்த விழுந்து போன சுபாவம் இந்த விஷயத்துல மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விஷயத்துல அவர் சொல்றார். இது விழுந்து போன சுபாவத்தினுடைய பிரதானமான குணம் என்ன பாருங்க, இந்த வார்த்தையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. விழுந்து போன சுபாவம் வேற, அதனுடைய பிரதானமான குணம் வேற. விழுந்து போன நிலை, அந்த நிலையில ஒரு முக்கியமான குணம் என்னன்னா செல்பிஷ்னஸ், சுயநலம். விழுந்து போன நிலைமையில எந்த குணத்தா உயர்ந்து நிற்கும் அப்படின்னா அந்த செல்பிஷ்னஸ், இந்த சுயநலம். இந்த சுயநலம் பத்தி சில வார்த்தைகள் அங்க பிரதர் பேசுறாரு. இந்த சுயநலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தனக்கு நிறைய சாதகமான சூழ்நிலைகளை சொல்லும், தனக்கு வந்துட்டு நிறைய என்ன சொல்லலாம்னா சில சாக்கு போக்கு சொல்லும், தன்னுடைய தவறுகளை கண்டுக்காத சுயநலம், தன்னுடைய தவறுகளுக்கு தன்னை தண்டிக்காத சுயநலம். அப்படி இருக்கும் போது அது என்ன பண்ணும்னா, மற்ற இதுதான் சுயநலத்துடைய சுபாவம், தன்னுடைய தவறுகள்லாம் கண்டுக்காது, தன்னுடைய தவறுகளுக்கு தண்டிக்காது. அப்ப அது என்ன பண்ணும்னா, மற்றவர்களை தவறுகள்லாம் கண்டிப்பா கண்டிக்கும், மற்றவர்களுடைய தவறுகளுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், தண்டனை பண்ணும். அதுதான் சுயநலத்தினுடைய ரெண்டு சைடு சரிங்களா. அப்போ இந்த சுயநலத்தினுடைய சுபாவம் இப்படி இருக்கும் போது இது நேச்சர் சொல்ற, இது இயற்கை. விழுந்து போன நிலையில இருக்கிறோம், அதுல சுயநலம் தான் உச்சத்துல இருக்கும். அந்த சுயநலம் என்ன பண்ணும், தன்னை பத்தி கவலைப்படாது, ஆனா மற்றவங்களை பத்தி ரொம்ப சீரியஸா நியாயம் தீர்த்துட்டு இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த நிலைமையில இருக்கும் போது மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விஷயம் நமக்குள்ள எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்னா அவர் சொல்றாரு, அது ஒரு தன்னிச்சை செயல் மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ள வரும் சொல்ற. எப்படி தன்னிச்சை செயல் மாதிரி? இப்ப தன்னிச்சை செயல் சில தன்னிச்சை செயல் நம்ம சொல்லலாம், கண்ணு சிமிட்டுறோம் இல்லைங்களா, அது நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு பண்றது, இன்னைக்கு 500 தடவை தான் கண் சிமிட்டணும் கணக்கு பண்றது இல்ல, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் கண் சிமிட்டணும் நம்ம சொல்றது இல்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்னாயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல, பிளான் பண்றது கிடையாது, ஆனா அது வாட்டுக்கு சிமிட்ட தன்னிச்சையா பண்ணிட்டு இருக்கும். அதே போல பிரீதிங், சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அது கூட பாருங்க தன்னிச்சையா போயிடுது. சொல்றாரு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது கூட எப்படிதான் நமக்குள்ள இருக்குதுன்னா இந்த லெவலுக்கு இருக்குதுங்க, நம்ம இந்த விழுந்து போன நிலைமையில. அப்ப அதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம், அதனுடைய அந்த தீவிரத்தை நம்ம அங்க புரிஞ்சுக்கிறது நமக்கு அங்க உதவும். அந்த மாதிரி தன்னிச்சையா நாம என்ன பண்றோமாமா, அநேக சமயங்கள்ல இந்த மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விஷயத்துல போறோம். அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களை நாம ஏன் நியாயம் தீர்க்கிறோம், எப்படி அதிகமா நியாயம் தீர்க்கிறோம், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும் போது நாம கற்றுக்கொள்ளுகிறதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தோட இது தொடர்புடையதா இருக்குன்னு சொல்ற. எந்த அளவுக்கு அதிகமான விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமா என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களை நியாயம் தீர்ப்பீங்க சார். என்ன இது வித்தியாசமா இருக்கு, புரியுதுங்களா? நான் படிக்கிறேன் வாசி வசனம். The habit is the more pronounced with advanced education. இந்த குணம் எந்த குணம், நியாயம் தீர்க்கிற குணம் அதிகமாகும். எதோட எப்போ அப்படின்னா நீங்க அதிகமா கற்றுக்கொள்ளும் போது. எதை கற்றுக்கொள்ளும் போது? கண்டிப்பா தேவன் சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது நாம போய் சேர வேண்டிய அந்த உயர்ந்த நிலை பத்தி நாம என்ன பண்றோம், அநேக பாயிண்ட்ஸ் கற்றுக்கொள்ளுது, அநேக நிழலும் பொருளும் இல்ல, அநேக ஆவிக்குரிய படிப்புகள்ல அநேக வசனங்களின் மூலம் ஒரு புது சுத்தி போய் சேர வேண்டிய நிலை. அதை பற்றி ஆழமா என்ன பண்றோம், நாம கற்றுக்கொள்ளுகிறோம். இது கற்றுக்கொள்ளும் போது என்ன நமக்கு, நம்ம தெரியாமே ஒரு தப்பு நமக்குள்ள நடக்குதுன்னா அதுதான் ஸ்டாண்டர்டா, அப்ப அதன்படி பார்த்தா பிரதர் நீங்க இப்படி பண்ண தப்பு. சிம்பிள், புரிதுங்களா? புரிய சொல்றது புரிதுங்களா? அதாவது இந்த நம்ம போய் சேர வேண்டிய கொள்கைகள் பத்தி நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளும் போது அது நம்ம நம்மளே அறியாம எதுக்கு தள்ளிடுதுன்னா அதை அடிப்படையா வச்சுட்டு யாரையாவது பார்த்தா யாராவது பரிபூர்ணமா இருப்பாங்களா இல்லைங்களா? புது சிருஷ்டி போய் சேர வேண்டிய நிலையை வச்சுட்டு இப்ப இருக்கிறவங்க யாரையாவது நம்ம பார்த்தோம்னா யாராவது அதுக்கு ஈக்குவலா வருவாங்களா? அதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்துல நம்மள மாத்திரம் வந்துடுவோம், ஆனா மத்தவங்க எல்லாம் வச்சிருவோம், வச்சுட்டு அப்படியே நான் நீ இப்படி பேசுறீங்க, அவரு தேவன் அப்படி சொல்றாரு, நான் இப்படி நடந்துக்கிறீங்க, இப்படி இப்படி அப்படின்னா இது எப்படியோ ஒரு ஒரு மிகப்பெரிய பலவீனம், நம்ம கவனிக்க தவற ஒரு பலவீனம். கற்றுக்கொள்ளுகிற நல்ல விஷயம், அது தேவனுடைய சத்தியத்தின் ஆழம் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு ஒரு புது சிருஷ்டியும். ஆனா அதை வந்து டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த அன்புக்கு இடம் கொடுக்க மறந்துடுறோம், இன்ஃபர்மேஷனுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கும். கற்றுக்கொண்டதுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அன்பு எந்த அளவுக்கு பிரயோகிக்கணுங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. தேவன் பாருங்க அவர் நிலை என்ன, அந்த நிலைக்கு நம்மளை அழைச்சிருக்கா அவருக்கு கிளியரா தெரியும். நம்ம போய் அடைய வேண்டிய நிலைமை முழுவதும் அவருக்கு தான் தெரியும், நமக்கு இன்னுமே தெரியல. ஆனா அப்படியே இருந்தாலும் கூட நம்மளை எவ்வளவு கிருபையா ட்ரீட் பண்ற இல்லைங்களா, எவ்வளவு கிருபை, எவ்வளவு இறக்கம், எவ்வளவு மன்னிப்பு காமிக்கிறார். அந்த பார்ட் நாம தேவன்கிட்ட இருந்து காப்பி பண்றதுக்கு மறந்துட்டு உடனே நியாய தீர்ப்புக்கு அங்க செய்யறதுக்கு நம்ம அங்க முயற்சி செய்யறதாக நம்ம அங்க பார்க்கணும். சோ அதனால என்ன ஆயிடுதுன்னா மற்றவர்களுடைய தப்பு, மற்றவங்களுடைய பலவீனம், மற்றவர்களுடைய குறை இதைய திருப்பி திருப்பி பேசுறதுக்கு, திருப்பி திருப்பி நினைவுக்கு கொண்டு வந்து சந்தோஷப்படுறது தான் இந்த விழுந்து போன சுபாவத்தினுடைய பிரதானமான குணமாகிய சுயநலத்தினுடைய பழக்க வழக்கம். மறுபடியும் மறுபடியும் மற்றவங்களுடைய குற்றங்கள், குறைகள், ஃபோக்கஸ் டிஸ்கஷன் இல்லைங்களா, அப்படியே பண்ணிட்டு அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடுது. அதுல தங்களுடைய குற்றங்கள் குறைகள் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, நம்ம பார்க்கறது இல்லை, மற்றவங்களை தான் பார்க்கிறோம். இன்னும் அநேக சமயங்கள் இன்னும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கோ. எப்படி வித்தியாசமா நடந்துக்கிறோம்னா மற்றவங்கள் குற்றம் பத்தி பேசுறோம், அது நீ நோக்கமே என்னன்னா அதே விஷயத்துல நம்முடைய குற்றங்களை மறைக்கிறது, நம்முடைய குற்றங்களை மறைச்சிட்டு அந்த விஷயத்துல அவர் இவரை விட நான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மற்றவர்கள் இடத்துல பரப்புவதற்கு இந்த காரியத்தை கூட நாம் செய்யறோம். இல்ல கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய அந்த விழுந்து போன சுபாவத்தினுடைய மனதை அப்படியே படிச்சு எழுதுறாரு பரிசுத்த ஆவியின் மூலம். இந்த இந்த விருந்து போன சுபாவத்துல நம்ம என்னெல்லாம் பண்றோம், அதனுடைய பின்னால இருக்கிற நோக்கம் என்ன, அது அது இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சிச்சுன்னா மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறார். நாம மற்றவங்க குறைகளையே பத்தி பேசிட்டு இருக்கோம், அது எது காரணம்னா அந்த குறைகள்ல நான் செய்யல, அந்த விஷயத்துல நான் பெட்டர், ஆனா செஞ்சிருப்போம், செஞ்சிருக்கும் போதே நான் செய்யல, நான் பெட்டர் இருக்கிறத காமிக்கிறதுக்கா இதை பத்தி பேசும், அதுல ஒரு சந்தோஷம் கூட இருக்கு. ஏன்னா விழுந்து போன சுபாவத்தினுடைய அங்க நிலைமை. ஆனா இந்த விஷயம் சொல்ல போகுது, இதுல இந்த மாம்ச ஆவியில, இந்த உலகத்தின் ஆவியில, ஆவியோடு நம்ம புது சிருஷ்டிகளா பிறந்த அன்னையிலிருந்து நம்ம போராடிட்டே இருக்கிறோம், போராடிட்டே இருக்கணும், ஆனா போராடி ஜெயிக்கணும். ஆனா குழந்தைகளா நாம கிறிஸ்து இயேசுக்குள்ள அழைக்கப்படும் பொழுது இந்த அன்பின் பிரமாணத்துல நம்ம வளர வேண்டும்ங்கிற அந்த விஷயம் நம்ம ரொம்ப கொஞ்சம் தான் புரிஞ்சு கொள்கிறோம் சொல்ற. ஆனா கண்டிப்பா அதுல வளர்ச்சி அடையாட்டி நாம் வந்துட்டு இந்த திரைக்கு அப்பால் நாம போவது ரொம்ப கஷ்டம். குழந்தைகளா இருக்கும் ரொம்ப கம்மியா தான் புரிஞ்சுக்கணும் பரவாயில்ல, ஆனா வளர்ச்சி அடையணுங்கிற அந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். இந்த அன்பின் பிரமாணத்துல அன்புல நம்ம கண்டிப்பா அந்த ஒரு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நிலைக்கு நாம வரணும். அப்பதான் அந்த சந்தேக பொருள் அவர்கிட்ட இருந்து நாம அங்க பெற்றுக்கொள்ள கூட அங்க முடியும். அப்போ இந்த புறம் கூறுதல் நம்ம பாக்குறோம், இது நமக்கு கொடுக்கப்படாத அதிகாரம். நம்ம சபையை நியாயம் தீர்க்கிறது பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமா, அவ்வளவுதான். நமக்கு அதிகாரம் இல்ல, கண்டிப்பா வாக்கு சத்தம் இருக்கு, ஆயிரம் வருட அரசாட்சி நியாயம் தீர்க்க போறோம். ஆனா அதுக்காக இப்போ இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் தான் நினைக்கிற தேவன் ட்ரைனிங் நமக்கு கொடுக்கறது இல்லை இல்லைங்களா. அப்போ நம்ம கவனிக்கிறோம் அதே சமயத்துல இந்த விழுந்து போன சுபாவத்தினுடைய குண நலன்கள், அப்போ இதுல எப்படி எல்லாம் அங்க இருக்கு. அப்ப இது எல்லாம் மீறியும் கூட நாம வந்துட்டு சில விஷயங்கள்ல சகோதர சகோதரிகளை அவங்களுடைய குற்றம் குறைகள் அதை வைத்துக் கொண்டு நியாயம் தீர்க்கிறோம் என்றால் அதை பத்தி அவர் சொல்றாரு, தி லா ஆஃப் லவ் சேஸ், அன்பு அந்த பிரமாணத்தின் அடிப்படையில கர்த்தர் நம்மகிட்ட சொல்றார் என்னன்னா, ஃபார் ஷேம் தட் த வீக்னஸ் அண்ட் ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் தி பிரதரன் ஆஃப் ஆர் ஆஃப் அதர்ஸ் ஷுட் பி எக்ஸ்போஸ்ட் பிஃபோர் த வேர்ல்ட். ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்கள் குறைகளை உலகத்தின் மத்தியில நாம பகிர்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா வெட்கம், வெட்கம், புது சிருஷ்டிக்கு வெட்கம். அது புது சிருஷ்டிகள் மற்ற புது சிருஷ்டிகள் பத்தி அவங்களுடைய பலவீனங்கள் குறைகளை ஒருவேளை உலக ஜனங்களுக்கு மத்தியில போய் பேசிட்டு இருந்தாங்கன்னா அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். For shame that pity and sympathy did not at once advance to speak a word in their defense. அப்படி மற்றவங்களை பத்தி நம்ம கிட்ட ஒரு சில செய்திகள் வந்துச்சு இல்லைங்களா, அது யார பத்தி வந்துச்சு, நம்முடைய பிரதர் பத்தி வந்துச்சு, நம்ம சிஸ்டர் பத்தி வந்துச்சு. அது நம்ம கிட்ட வந்த உடனே அவர் நம்ம சகோதரன், நம்ம சகோதரிங்கிறதுனால முதல்ல நம்ம மனசுல என்ன வந்திருக்கணும்னா அன்பு. எப்படி வந்திருக்கணும்னா கிருபை இருக்கோங்கிற பாணியில் அந்த அந்த ஒரு வேஷத்துல வந்து ஒரு சால்வை போல இருந்து அந்த குட்டத்தை மூடி இருக்கணும். ஆனா அப்படி மூடல பாத்தீங்களா, மூடாம நீங்க போய் பேசுறீங்களா, இது வெட்கம் சொல்ற. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பத்தி யாரோ ஏதோ ஒண்ணு சொல்ல அதைய கேட்டு கேட்கும் போது ஒரு புது சிருஷ்டி முதல்ல அவருக்குள்ள என்ன இன்ஸ்பயர் ஆகணும்னா நம்ம பிரதர் பத்தி என்னமோ கேள்விப்படுறோம். சான்ஸே இல்லை, இருந்தால் கூட பரவாயில்ல, அன்பு அந்த இரக்கம் அந்த கிருபையை அப்படியே அவர் சொல்றாரு, அது ஒரு சால்வை மாதிரி வரணும். இரக்கமும் கிருபையும் வந்துட்டு அந்த குற்றம் தலைவங்களை அப்படியே கவர் பண்ணணும். கவர் பண்ணா அது வெளியே நாலு பேர் தெரியுமா, புரியுதுங்களா? அப்போ அதை அப்படியே மூடினோம். ஆனா இப்படி செய்யாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, இது வெட்கம், இது புது சிருஷ்டி வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் எல்லாருமே பலவீனர்கள் தான், எல்லாருமே குற்றங்கள் தான். மத்தவங்க குற்றம் பத்தி இன்னைக்கு எனக்கு வருது, நான் நாலு பேருக்கு பேசணும்னா நான் ஒண்ணும் அதுக்கு நியாய நீதிமான் இல்ல, நான் அவங்களை விட ரொம்ப மோசமானவனா இருக்கலாம், நீங்க அதை உங்களை விட மோசமா அங்க இருக்கலாம். யாருமே இந்த பூமியில குற்றம் செய்யாதவங்க இல்ல. ஆனா தான் கர்த்தர் இயேசு அந்த ஒரு வேசி ஸ்திரீ அவர்கிட்ட கொண்டு வந்து கல்லில் அடிக்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு வசனம், யார் உங்களை யார் பாவமே, அவருக்கு முதல் கல் வீசுங்க. அவருக்கு ஏதோ ஓரளவுக்கு ரைட்ஸ் இருக்குது. கர்த்தர் அர்த்தம் சொல்றாரு, உங்களை ஒருவேளை யாராவது பாவமே செய்யலினா அவருக்கு வேணா ஏதோ ஓரளவுக்கு உரிமை இருக்குது, நான் பாவமே செய்யல, நீ ஏமா பாவம் செஞ்சுட்டேன்னு ஒரு கல் என்ன பண்ணலாம், தூக்கி போலாம், அவங்க வேணா போடுங்க சரிங்களா. அதான் என்ன சொல்றனா, பாவமே ஒருத்தர் செய்யாம இருந்தாருன்னா அவருக்கு வேணா ஏதோ ஓரளவுக்கு மற்றவங்களை பத்தி மற்றவங்களுடைய பாவங்கள் குறைகள் பற்றி ஒரு தீர்ப்பு செய்யறதுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஆனா நினைச்சு பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு பாவமே செய்யாதவர், அவருக்கும் அந்த ரைட்ஸ் இருந்தா கூட அவர் ஒருபோது யாரையும் தண்டிச்சது கிடையாது, ஒருபோது யாரையும் கண்டம் பண்ணது கிடையாது, ஒருபோது யாரையும் அவர் யார குறிச்சும் தீர்ப்பு சொன்னது கூட அவர் கிடையாது. அவர் பாருங்க அந்த தன்மையில் இருக்கிறார், பாவமே செய்யாதவர், ஆனா இந்த ரைட்ஸ் இருக்குதானே அவர் அது செய்யல. கர்த்தர் இயேசு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அவரை பின்பற்றி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்மை குறிச்சு நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் இது பேசும்போது நம்ம என்ன நினைச்சுக்கலாம் சகோதர சகோதரிகளே, என்னன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்படித்தான் செஞ்சிருக்கிறோம். அது இங்க இருந்து பேசுறவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே இப்படித்தான் செய்வோம். ஆனா ஒரு ஒரு நாளும் புது சிருஷ்டிங்கிற அந்த ஓட்டத்துல அந்த லைன்ல ஒரு ஒரு இன்ச் நவுந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கேட்கிற காரியங்களுக்கு உண்மையான அந்த செவி சாய்க்கிறது மாத்திரம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த விஷயத்துல யாரும் கரெக்ட் நம்ம சொல்லல, சொல்லவே முடியாது. எல்லாரும் ரொம்ப கீழே தான் இருக்கும், பிலோ லைன்ல தான் இருக்கும் மற்றவர்கள் பத்தி அந்த புறம் அதாவது நியாய தீர்ப்பு செய்யற விஷயத்துல. ஆனா இன்னைக்கு தேவன் திட்டத்துல பாக்குறோம் அந்த அதிகாரம் நமக்கு இல்ல, நமக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம செய்யவே முடியாது. இந்த விஷயத்துல நம்முடைய பலவீனமான விழுந்து போன சுபாவம் எப்படி இருக்குது நம்ம பாக்குறோம். ஆனா என்ன மாதிரி இருந்தா அந்த ஆசீர்வாதத்துல போவோம்னு தேவன் கூட சொல்றாரு. அதை குறிச்சு தேவன் சொல்ற வசனங்கள் கூட இருக்கு, நீங்க அளக்குற அளவின் படித்தா உங்களுக்கு. நம்ம சகோதரர் அடிக்கடி ஒரு பிரதர் அதுதான் சொல்லுவார், அது ரொம்ப அருமையான வசனம். அது இது படிக்கும் போது தான் நமக்கு அது போனச்சு, மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்கிற நீ யாரானாலும் சரி நீ தீர்த்துட்ட, அதன்படி அது குற்றம்னு உனக்கு தெரியும், நீ அதன்படி நீ வந்து சாக்கு போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே அங்கே. அப்பதான் அதான் சொல்ற, நீ எந்த அளவுக்கு அளக்குறியோ அதன்படி உனக்கு நானு அங்க அளப்பேன் அங்க தேவன் சொல்ற அந்த விஷயம். அப்போ பரிசுத்த ஆவியில அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஒருத்தரும் இந்த புரிஞ்சு கொள்ளும் போதே கண்டிப்பா ஒரு சகோதரனுடைய குற்றம் குறைகள் குறிச்சு தேவன் இடத்துல மண்டாட மாட்டாங்க. அவருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுங்க, அந்த மாதிரி தண்டனை கொடுங்க. நாம கண்டிப்பா எந்த சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் தண்டிக்க சொல்லி ஜபத்துல நாம சொல்றது இல்ல, அந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா நெக்ஸ்ட் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பாருங்க, அண்ட் இன் ப்ரொபோர்ஷன் ஆஸ் தே க்ரோ அப் இன் டு ஹிஸ் லைக்னஸ், எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம வளர்றோமோ, தே வில் பி தி லாஸ்ட் டு ப்ரே ஃபார் வெஞ்சன்ஸ், அவங்க ஜபத்துல கூட பழி வாங்குறதுக்காக ஜபம் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்களோ, வளர்ந்துருக்கிற விதம் வச்சுட்டு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா. பழி வாங்குறதுக்காக ஜபம் பண்ண மாட்டாங்க. தி லாஸ்ட் டு எக்ஸிக்யூட் பனிஷ்மெண்ட்ஸ் பை டங் ஆர் அதர்வைஸ். நம்ம ஜபம் பண்றது இல்லை, என்ன பண்ணிடுறோம்னா சில சமயங்கள்ல அந்த தீர்ப்பு செய்யறத நம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்றோம். நேற்று வரைக்கும் நாம கூட செஞ்சோம். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்படி எல்லாம் இருந்தா பிரதர் கட்சியில் பிரதர் வரும் அப்படின்னு நாம என்ன சொல்றோம், தேவன் அவருக்கு கொடுக்க போற தண்டனைய யார் சொல்றோம், நாம சொல்ல முடியுமா? ஆனா சொல்லிட்டு இருக்கோம், இப்படி பண்றார் அவருக்கு இதுதா, இப்படி பண்றா இவர் இப்படித்தா போவார் சொல்றதுக்கு நம்ம எப்படி முடியும்? ஆனா இது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் சொல்றாரு, இது கூட நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கீங்க. ஆனா நேற்று வரைக்கும் நம்ம செய்யறோம், இது தெரிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யறோம் இல்லைங்களா. ஆனா அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு அணிய மேல மேக்சிமம் என்னத்தான் நான் செய்ய முடியும், சரியில்ல பிரதர் செய்யறார், சிஸ்டர் பேசிட்டாங்க, தேவன் எப்படி டீல் பண்றாரோ அது அவர் தான் டீல் பண்ணுவோம், அவருடைய கிருபை அவருடைய இறக்கம் அவர் தான். ஆனா என்ன நம்ம சொல்லலாம், ஒருவேளை இப்படி செய்யறது நல்லது இல்லைன்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம் கருத்து பரிமாறும் போது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அவ்வளவுதான். ஆனா அதை குறிச்சு தேவன் என்ன செய்வாரு, இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு சொல்றது நம்ம லிமிட் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு எச்சரிப்புக்கு மற்றவங்க கிட்ட என்ன பேசலாம், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இருக்குதா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது இருக்குதா, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மீறின எந்த பேச்சுனாலும் நியாய தீர்ப்பு செய்யற விதமாக அங்க போகும். அப்போ உண்மையான சாயல்ல வளருகிற ஜனங்கள், பிதா தான் நியாயாதிபதி, பழிவாங்குதல் அவருக்கே உரியது இல்லைங்களா அப்படின்னு உணர்ந்திருக்கிறவங்க அந்த சமயத்துக்கு முந்தி எதையும் நியாய தீர்ப்பு அங்க செய்ய மாட்டாங்க. அதனால்தான் அப்போஸ்தல் பவுல் ஒண்ணு கொரிந்தியர்ல அன்பு பத்தி அவர் சொல்லும் போது 13 சில விஷயங்கள் சொல்றார். இந்த அன்பு இதுவே உங்களை ஆளக்கூடிய பிரமாணமாக இருக்கும் பட்சத்துல மற்றவர்களை நியாயம் தீர்கிற விஷயத்துல நம்மை காத்துக்கொள்வதற்கு ரொம்ப உதவும். ஏன்னா அவர் அங்க சொல்றாரு, அதாவது 4 இருந்துட்டு, அன்பு நீடிய சாந்தமும் பாருங்க. நம்ம மேக்சிமம் எப்பதான் நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம் அப்படின்னா, மற்றவர்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது பலவீனத்துல ஏதாவது அறிவீனத்துல ஏதாவது தவறுகள் செய்யும் போது நான் நியாய தீர்ப்பு செய்யறோம். ஆனா உண்மையான அன்புல நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அன்பு பத்தி சொல்றாரு, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது யார்கிட்ட, நமக்கு எதிராக குற்றம் செய்தவங்க கிட்ட. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அவங்க குற்றம் செய்தவங்களாவே இருந்தாலும் நாம என்ன பண்ண மாட்டோம், நியாயம் தீர்க்க மாட்டோம். அன்புல இருந்தோம்னா செய்ய மாட்டோம். ஏன்னா அன்பு அப்படிப்பட்டது, எப்படி தன் இடத்துல குற்றம் செய்தவங்ககிட்ட ரொம்ப சாந்தமா இருக்கும், நீ தயவு உள்ளதாக அங்க இருக்கும் சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பார்க்கிறோம், அன்புக்கு பொறாமை இல்லை. நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு இன்னொரு காரணம் கூட என்ன, பொறாமை. ஏன் பொறாமை, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், அவங்களுடைய வெற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில. அப்போ இது வரும் பொழுது கூட நம்ம என்ன பண்றோம், அந்த பலவீனமான சுபாவம் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் குறிச்ச சில கமெண்ட்ஸ் தீர்ப்பா வெளிவரக்கு அங்க வரும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புக்கு பொறாமை இல்லை மற்றவங்களுடைய வெற்றி மேல மற்றவங்களுடைய வளர்ச்சி மேல. அப்ப அந்த அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம யாரையும் என்ன பண்ண போறது இல்ல, நியாய தீர்ப்பு பண்ண போறோம். இந்த வசனம் முழுக்க நியாய தீர்ப்புக்கு சம்பந்தப்படுத்தி இவர்கள் அங்க வாலயத்துல கொடுத்துருக்கோம். நமக்கு ரொம்ப அருமையா சில வாசகங்கள் அங்க வருது. அப்ப அது பொறாமைப்படாது, அதே சமயத்துல என்ன சொல்றாரு, தன்னை புகழாது, அப்புறம் இருமாப்பா, தன்னுடைய தற்புகழ்ச்சிக்காக கூட சில சமயங்கள் நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம் மற்றவங்களுக்கு முன்னாடி. ஆனா உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு தன்னை புகழாது, தனக்கானவர்களை மாத்திரம் தேடாது உண்மையான அன்பு. அப்போ மற்றவங்களை அப்படியே தீர்ப்பு சொல்லி மற்றவர்களுடைய நிலையை கீழே கொண்டு வர முயற்சி கூட உண்மையான அன்பு அங்க செய்யறதில்ல. அப்புறம் அயோக்கியமானதே செய்யாது. அப்புறம் சினமடையாது. ரொம்ப அருமையான வார்த்தையா வருது சொல்றாரு பாருங்க. என்னன்னா இஸ் நாட் ஈஸிலி ப்ரொவோக்டு, அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. அது சினமடையாது இல்ல, சினமடையாதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க, இஸ் நாட் ஈஸிலி ப்ரொவோக்டு அப்படின்னா அவ்வளவு சுலபத்துல சினமடையாது. அதான் தமிழ்ல அப்படி வரணும், சினமடையாது இல்ல அவ்வளவு சுலபத்துல சினமடையாது. புரியுதுங்களா? இங்கிலீஷ் இருக்கிறது இட் இஸ் நாட் ஈஸிலி ப்ரொவோக்டு. அவ்வளவு சுலபத்துல உண்மையான அன்பு இருக்கிறவங்க கோவப்பட மாட்டாங்க இல்லைங்களா. அது அது குறிச்சு அவர் சொல்றது அருமையா சொல்ற என்னன்னா, ஈவன் எதுக்கு கோவப்பட மாட்டாங்கன்னா ஈவன் டு ரெண்டர் ஜஸ்ட் ரீகம்பன்சஸ். நியாயமா நம்ம பத்தி ஒரு தவறு வந்துச்சு, அதுக்கு நியாயமா சொன்னோம்னா சில பதில்கள் நம்ம கொடுத்துருக்கலாம். அந்த நியாயமா செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க, நியாயமா தான், அநியாயமா இல்ல. நியாயமா செய்யறதுக்கு கூட அவ்வளவு சுலபத்துல கோவமாகாது. எது இப்போ அந்த பாயிண்ட் நீங்களே புரிஞ்சுக்காங்க, அது ரொம்ப டச்சிங்கான வசகமா இருக்கு. நம்ம நியாயமா செய்யக்கூடிய தீர்ப்பு தான், சரிங்களா? தீர்ப்பு இல்ல, நியாயமா நம்ம சொல்லலாம். உரிமை இருக்குது, என்ன பிரதர் இப்படி, என்ன சிஸ்டர் இப்படி சொல்லலாம், நியாயமா சொல்லலாம். ஆனா அதை சொல்றதுக்கு கூட உண்மையான அன்பு நம்ம மனசுக்குள்ள ஆழ்ந்து கொண்டு இருந்துச்சுன்னா கோபம் அவ்வளவு சுலபத்துல வராது. மாறாக என்ன வரும், கோபம் வர வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படின்னா உண்மையான அன்பு இருக்கும் போது. அது இன்னும் பியூட்டிஃபுல்லா சொல்றது என்னன்னா, ரிமெம்பரிங் தி பிரசன்ட் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் தி என்டையர் ரேஸ் த்ரூ தி ஃபால், இந்த ஒட்டுமொத்த மனுக்கள சந்ததியும் விழுந்து போனதுனால எவ்வளவு மோசமான நிலை இருக்காங்க நம்ம நினைவுல வச்சிருக்கும் போது, அப்புறம் நமக்குள்ள அன்பு இருக்கிறதுனால இந்த நியாயமான கோபம் வர வேண்டிய இடத்துல கூட அவ்வளவு சுலபத்துல கோபம் வராது. மாறாக என்ன வரும் அப்படின்னு சொல்றாருன்னா, இட் இஸ் சிம்பத்தட்டிக் ரேதர் தேன் ஆங்கிரி சொல்றாரு. கோபப்படுவதற்கு பதிலாக அந்த சிந்தை சிம்பத்தட்டிக்னா இரக்கம் பாரா. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி திட்டாரு என்னைய, எப்படி பேசிட்டாரு பாவம், அதுதான் எவ்வளவு மோசமான கமெண்ட், ஆனா பாவம் அவர் புரிஞ்சு கொள்வார், அவங்க புரிஞ்சு கொள்வாங்க, பரவாயில்ல தப்பு இல்ல இல்லைங்களா. நினைச்சு பாருங்க, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். கோபம் வர வேண்டிய நேரத்துல என்ன வருதுன்னா பரிதாபம் வருது. அப்ப பரிதாபம் வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த சகோதரன் மேல எவ்வளவு அன்பு நீங்க வச்சிருக்கிறீங்க, அவர் மீண்டும் நல்ல பாதையில வரணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கு, அதுக்காக மேல தேவன்கிட்ட ஜெபம் கூட போறது கூட உங்களுக்கு அங்க தெரியும். இதெல்லாம் இருந்தா தான் கோபப்பட வேண்டிய இடத்துல என்ன வரும், இரக்கம் வரும். இதெல்லாம் ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த அந்த அன்பு பத்தி அங்க சொல்லும் போல்து. அப்புறம் வேற என்ன சொல்றாரு, தீங்கு நினையாது, அது தீங்கு நினையாது, திங்க் ஆஃப் நோ ஈவில் அப்படின்னா. இது கூட அருமையா சொல்றாரு, என்ன தீங்கு நினையாதுன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் நாட் ஓன்லி வில் நாட் இன்வென்ட் அண்ட் இமேஜின் ஈவில். உண்மையான அன்பு என்ன பண்ணாதுன்னா, வாசகத்துல வந்து தமிழ் நீங்க போய் படிச்சு பாருங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உண்மையான அன்பு வில் நாட் இன்வென்ட் அண்ட் இமேஜின் ஈவில். இங்க என்ன தீங்கு நினையாததான் சொல்றாரு இல்லைங்களா, அந்த தீங்கு நினையாத அவர் பிரிச்சு சொல்ல போது சொல்றாருன்னா, நம்ம சில சமயங்கள் என்ன பண்ணும், தீங்கு நினைக்கிறது எப்படி, அம்மா வி இன்வென்ட் வி இமேஜின் ஈவில் அபவுட் அதர்ஸ், அதான் மற்றவர்களை குறிச்சு தீமையான இவைகளை நாம என்ன பண்றோமாமா, இன்வென்ட், கொஞ்சம் வார்த்தை நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, இன்வென்ட் அண்ட் இமேஜின் அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க, கற்பனை பண்றீங்க. ஆனா உண்மையான அன்பு மற்றவங்களை குறிச்சு தீமை கற்பனை எல்லாம் பண்ணாது, இப்படி பேசினா இப்படித்தான் அர்த்தம் இல்லைங்களா. இந்த வெளிப்பாடு இந்த எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், ஆனா நிறைய சமயத்துல சகோதர சகோதரே எல்லாருமே நம்ம அந்த பலவீனத்துக்குள்ள போயிருக்கோம். சகோதரர்கள் சகோதரிகள் குறிச்சு இமேஜினேஷன் நம்ம பண்றோம், அதான் இமேஜின் பண்றோம்னா ஜட்ஜ் பண்றோம், அவருடைய இன்டென்ஷன் இப்படித்தான் இருக்கும் நம்ம சொல்றோம், அவருடைய நோக்கம் இந்த வார்த்தைகள் மூலம் இப்படி இருக்கணும் எப்படி நம்ம சொல்ல முடியும், முடியாது. சில சமயங்கள் இன்வென்ட் கண்டுபிடிக்கிற மாம தீமைகள், இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லிட்டா, இப்படி பேசிட்டா, இப்படி நடந்துட்டாங்க போது என்ன இருக்கும் மனசுல. ஆனா உண்மையான அன்பு இட் வில் நாட் திங்க் ஈவில், தீங்கு நினையாது, அது கற்பனையாவோ சரி இல்ல புதுசா கண்டுபிடிக்கிறதாவோ சரி அது தீங்கு நினையாது. அப்புறம் கரெக்ட், ரொம்ப அருமையா சொல்ற, அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை வெளியரங்கமாக்கணுமோ அதைத்தான் உண்மையான அன்பு வெளியரங்கமாக்கும், எதை மூடி மறைக்கணுமோ அதைய உண்மையான அன்பு என்ன பண்ணும், மூடி மறைக்கும். இப்ப நம்ம சகோதரர்கள் குறிச்சு நியாயம் தீர்க்கணும்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, அவங்களுடைய பலவீனங்கள் குறைகளை என்ன பண்றோம், ஓபன் பண்ணி காமிச்சு சந்தோஷப்படுறான். உண்மையான அன்பு அப்படி செய்யுமா அதான் கேட்கறேன். உண்மையான அன்பு வந்துட்டு எதுல அநியாயத்துல சந்தோஷப்படாது. பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை ஒரு நியாய தீர்ப்பு செய்யறதின் மூலம் என்ன பண்றோம், நம்ம மற்றவங்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றோம். ஆனா உண்மையான அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது. இது அநியாயம், அது சத்தியத்துல சந்தோஷப்படும். இது பண்ண மாட்டாங்க. உண்மையான அன்பு இருக்கிறவங்க தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய பாசிட்டிவ் சைட் பத்தி பேசுவாங்க, அவங்க வெற்றி கொண்ட போராட்டங்கள் பத்தி பேசுவாங்க, அவங்களுக்குள்ள வளர்ச்சி முதிர்ச்சியா இருக்கிற குணநலன் பத்தி பேசுவோம். அதுதான் சத்தியத்துல சந்தோஷப்படுறது, நீதியான விஷயத்துல சந்தோஷப்படுறது. அப்ப உண்மையான அன்பு இருக்கும் போது கூட கண்டிப்பா இந்த நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு அந்த ஏதுவா இருக்காது. அப்போ இது முழுக்க முழுக்க அந்த நியாய தீர்ப்பு செய்யற கண்ணோட்டத்துல இந்த வசன பகுதிகளை பிரதர் ரசல் பேசிருக்கிறார். நீங்க தயவு செஞ்சு வீட்டுல போய் அது நம்ம படிக்கிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அதுக்குரிய வாழ்க்கைக்கு. அடுத்து என்ன சொல்றார்? அப்புறம் சகலத்தையும் பாருங்க, சகலத்தையும் தாங்கும் சகோதர சகோதரே, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ரகல் சொல்லும் போதே. இது பரவாயில்ல, ஒரு புது சிருஷ்டியா அன்புல வளரக்கூடிய ஜனங்களா இருந்து 100 முறை நம்பி 100 முறை ஏமாறுவது ரொம்ப நல்லது. ஆனா 1 முறை கூட நம்பாம போறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப மோசம். சகோதரர் நம்புனே என்னை ஏமாற்றிட்டார், பரவாயில்லை நீங்க நம்பணும். ஏன்னா அன்பு உண்மையில என்ன பண்ணும், சகலத்தையும் நம்பும். நினைச்சு பாருங்க அந்த வார்த்தை. சில சமயங்கள்ல சிலர் வந்து நடக்கிறது நமக்கு வித்தியாசமா இருக்கு, இவர் என்ன இப்படி இருக்கிறாரு உலகமே தெரியாம அப்படின்னா, அப்படி இல்லை. அப்ப ஒருவேளை அப்படி யாரைய பத்தி கமெண்ட் அடிக்கிறோம்னா கண்டிப்பா அவர் சகோதரன்கிற விதத்துல என்ன பண்ணிருக்கிறார், நம்பி இருக்கிறார், குற்றமே கிடையாது. அப்படி நீங்க நம்பி ஏமாந்தீங்கன்னா அதை வருத்தமே படாதீங்க சொல்றாரு. நம்பி ஏமாந்தீங்கன்னா கவலையே படாது, ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்பு. ஒருவேளை நம்பாம இருந்து விவரமா இருந்தீங்கன்னா அதுதான் டேஞ்சர். ஒரு புது சிருஷ்டிக்கு நான் ரொம்ப விவரம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன்னா அப்ப நீங்க எதையும் நம்பறது இல்லைன்னு அர்த்தம். அந்த சகோதர அன்புல ஏன் நம்புறோம்னா, இவர் யார், கிறிஸ்துவின் சரீரத்துல நம்மோடு கூட ஒரு அங்கம், நாம் எப்படியோ நம்மளை விட அவர் அப்படித்தான் நினைக்கணும். அந்த நம்பிக்கை அந்த அன்பு இருக்கும் போது அவர் இப்படி செய்ய மாட்டார், அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டி, தேவனுடைய பிள்ளை, அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பினா அது ரொம்ப கரெக்டு. அதனால சில இழப்புகள் வந்தா அது பிரச்சனையே இல்லை, அது நமக்கு போனஸ் மார்க் தான். இந்த அழைப்புல நம்ம பார்க்கிறோம் கடைசியா, கரெக்ட், அது ஒரு காலம் ஒழியாது சகோதர சகோதரிகள். அப்போ இது எல்லாமே இந்த புறம் கூறுகிற விஷயத்துல உண்மையிலேயே நாம் தேவனுடைய பிள்ளைகளா அந்த அன்பின் பிரமாணமே நம்மை ஆண்டு கொள்ளுகிறதா இருக்கிறது என்றால், அதுல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த ஒரு வளர்ச்சியை நம்ம காண்பிக்கிறோம் என்றால், இந்த ஒரு பலவீனத்தை நம்ம மேற்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அழைப்புல. ஆனா விழுந்து போன சுபாவத்துல இது ஒரு மிகப்பெரிய பலவீனமா நமக்கு இருக்கு. போராடணும், குழந்தைகளா இருக்கும்போது போராடணும், ஆனா வளரும் போது இன்னும் நல்லா போராடணும், அதை ஜெயிக்கணும். இதுதான் நம்ம அங்க பேசுறார். அப்போ கடைசியா சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, சில சமயங்கள்ல சகலத்தையும் சகிக்கும், விட்டுட்டோம் சேர்த்துக்காங்க, சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும் சொல்லும் போது எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ண, பட் இஃப் டு டெல் அன்காம்ப்ளிமெண்டரி ட்ரூத் இஸ் டு வயலேட் தி லா ஆஃப் லவ். சில இடங்கள்ல சில சமயங்கள்ல சில சகோதர சகோதரிகள் மத்தியில அவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியத்தை பேசுவதே அன்புக்கு அடையாளம் இல்லை. நல்லா புரிஞ்சு, அது சத்தியம் அவர் தெரிஞ்சுக்கணும், ஆனா அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்ல, நாம அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம்னு சொல்லல. அது சத்தியம், ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அந்த சூழ்நிலையில அதை காமிக்கிறது என்னது, நெஞ்சில குத்துற மாதிரி பேசுறீங்க, சத்தியம் தான் பேசிருப்போம், ஆனா அவர் என்ன பண்ணும், அது ஹர்ட் பண்ணும், அது நல்லது இல்ல சொல்றேன். பாருங்க இதெல்லாம் என்ன பாயிண்ட்ஸ் பாருங்க, சில சத்தியம் தான் பேசுறீங்க ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அது வந்து அன்பு வச்சு பார்க்கும்போது அது நல்லது இல்ல சொல்றேன். நீங்க இன்னும் பொறுத்து நல்ல சூழ்நிலையில பேசிருந்தீங்கன்னா அதே சத்தியத்தை அப்ப அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார், சந்தோஷமா அவருக்குள்ள கிரியை செஞ்சிருக்கும், சந்தோஷமான பலன்கள் கொடுத்துருக்கும். ஆனா இப்ப போயிட்டு கொதர்ற மாதிரி வசனத்தை காண்பிச்சு அவரை சித்திரவாதப்படுத்துறது, என்னதான் நீங்க சத்தியமே சொன்னாலும் சகோதர அன்பின்படி நீங்க நடந்துக்கலன்னு சொல்லும் போது, சத்தியத்துக்கே சொல்லும் போது கேள்வி கேட்கிறார். சத்தியத்துக்கே எப்படி நாம சொல்றோம் அப்படின்னா, சத்தியமல்லாத வேறு விஷயங்கள் மற்றவங்க கிட்ட பேசிட்டு, சத்தியமல்லாத தீமைகள் வச்சு பேசிட்டு நமக்கு வாய்ப்பு இருக்கா? புது சிஷ்யர்களுக்கு மத்தியில சத்தியத்தையே ஏற்ற சமயத்துல ஏற்ற விதத்துல பேசணும், அப்படி பேசணும்னா கூட உங்களுக்குள்ள அன்பு பரிபூர்ணப்படலைங்கிறத காமிக்கும் போது, அப்போ சத்தியமல்லாத விஷயங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கிற மிகப்பெரிய கேள்வி. ஆனா அப்படி அதனால அந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. உலகத்தின் வணங்க மத்தியில, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில. ஒருவேளை அவர் சொல்றார் கடைசியா, சிலர் பற்றி நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு புது சிஷ்டி பத்தி இன்னொரு புது சிஷ்டி கிட்ட அவதூறு நியாய தீர்ப்பு செய்யற விஷயங்கள் காது கேட்டுச்சுன்னா, அவர் அங்க சொல்ற விஷயம் என்ன சொல்றாருன்னா, அன்புல நாம வளரவங்களா இருந்தா நாம என்ன பண்ணணும்னா, தட் எனி வித்தவுட் தி மோஸ்ட் இன்டியூபிட்டபிள் ப்ரூஃப் அட் தி மவுத் ஆஃப் டூ ஆர் த்ரீ விட்னஸஸ். ஒருத்தர் பத்தி நாம கேள்விப்படுறோம், ஒரு தவறு, ஒரு வேற தேவையில்லாத விஷயம், நாம புது சிஷ்டி, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த விஷயத்தை அட்லீஸ்ட் ரெண்டு அல்லது மூணு பேரனுடைய வாயிலையா நம்ம அதை கேட்கணும் சொல்றோம். அது தவறுதா? அவர் செஞ்சுட்டாரு தான், உண்மைதான். ஆனா அவர் நம்ம சகோதரன், நம்முடைய சகோதரி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம சகோதரன், நம்ம சகோதரி தவறு செஞ்சுட்டார், அதை பத்தி நமக்கு செய்தி வந்துச்சு, உடனே நம்பாதீங்க, சொல்லல. அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேருடைய வாயின் வார்த்தையில அது வருதான்னு கேளுங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுங்க, நம்பிட்டு என்ன சொல்றாரு அதை சொல்லிட்டு பாருங்க. கேட்டுட்டு சொல்றாரு, ஷுட் ஈவன் பிலீவ் ஈவில் ஆஃப் அ பிரதர் ஆர் இல்ல இல்ல, கேட்டுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம், புரிதுங்களா விஷயம் சொல்றது? ஒரு விஷயம் போயிடுச்சு, ஒரு சகோதரர் பத்தி சகோதரி பத்தி போயிட்டு அது நம்ம காதுக்கு வருது, முதல் நம்பாதம். சரி என்ன பண்ணலாம், அது தப்பாவே இருக்கணும், சரி தப்பு தான், என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேராவா சொல்றாங்கன்னு சிந்திச்சு பாரு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அண்ட் தென் அதுக்கப்புறம் ரிலக்டன்ட்லி வேண்டாத போட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தப்பு பண்ணிட்டாரா, சரி விட்டுடு அவ்வளவுதான், புரியுதுங்களா? உடனே ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்களா, அப்ப இது தப்பு தான், அப்ப எல்லாருக்கும் போஸ்டர் போடலாம் இல்ல இல்லைங்களா? ரெண்டு மூணு தப்பு பொறுத்து பாருங்க, ஆனா தப்பு கன்ஃபார்ம் ஆனா கூட அதுக்கப்புறம் அண்ட் தென் ரிலக்டன்ட்லி வேண்டா விருப்பம் என்ன சொல்றாருன்னா, ஷுட் ஈவன் பிலீவ் ஈவில் ஆஃப் அ பிரதர் ஆர் அ நெய்பர், மற்ற சகோதரனோ மற்ற அண்டை பத்து பத்தியோ அந்த தீமையை நீங்க ஏற்றுக்கொண்டே, மச் லெஸ் டு ரிப்பீட் இட், அதை பத்தி மறுபடியும் கேட்கறக்கே உங்களுக்கு மனசு இல்லாம சொல்றாரு, டு ஸ்லாண்டர் ஹிம் அப்பான் சஸ்பிஷன் ஆர் ஹியர்ஸே எவிடன்ஸ், அவரை குறிச்சு வேற தீர்ப்பு சொல்றதோ அவரை குறிச்சு வேற வார்த்தைகள் நீங்க பிரயோகிக்கிறதோ வேண்டாம், அதுல இருந்து நீங்க விளையிடுங்க. பாருங்க வருது, ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க, தப்பு மாதிரிதான் தெரியுது, தப்பு தான், ஆனாலும் வேண்டாம் வெறுப்பா நீங்க கேளுங்க. கேட்டுட்டு அதை பத்தி அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க, அவரை குற்றம் பண்ணிட்டு இருக்காதீங்க, விட்டுடுங்க அந்த விஷயம். இதுதான் அவர் சொல்றாரு, அதாவது பட் தி நியரஸ்ட் பேப்ஸ் அண்ட் நாவிசஸ் இன் தி லா ஆஃப் லவ் ஷுட் சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெசேஜ். அதாவது என்னன்னா, இந்த வசதிகள்ல புது சிஷ்டிகளாக அந்த அன்பின் பிரமாணத்தில் ஆளப்படுகிறவர்கள் அப்படி நடந்துக்கொள்ளும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள நியாயம் தரக்கிறது நமக்கு அதிகாரம் இல்லை. நம்மை நியாயம் தீர்க்கிறோம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மூலமா, நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதே சமயத்தில் நம்ம அன்பினால கட்டப்பட்டு ஆளப்பட்டு வருகிறோம். அன்பினால் கட்டப்பட்டு ஆளப்பட்டு வருகிறோம்னா, நம்மளுடைய உடன் சகோதர சகோதரருடைய சில அறியாமை பலவீனங்கள் குறைகள், அது அந்த ரைட் ஸ்பிரிட்ல நாம் இருந்து அந்த காரியங்களை நம்ம அதிகமா மற்றவர்கள்கிட்ட பேசும்போது தான் நியாய தீர்ப்பு கூட அங்கே செய்வோம். அடுத்த வாரம் நம்ம நம்மை குறித்து நியாயம் தீர்க்கிற விஷயங்கள் பத்தி நாம் பார்க்கலாம். தேவன் தாமின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.